இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
கழிப்பினை அடைவது காதலம் அதீனிடை, பூதலம் அதீனிடை, பொய்கையில் மலர்கள் பூத்துமே வாசனை, பூத்துமே வாசனை பொன்னுலகடைந்த ஆதவன் எழுந்தா ஆரிருள் மறைந்தது.
Thank you.
ஓங்கிட மேரியில் மகவாய் மேன்மையில் ஓங்கிட முன்னனை துயில்வா. மேதினி வாழ்ந்திட மேரியில் மகவாய் மேன்மையில் ஓங்கிட முன்னனை துயில்வா. யாதினியல் குறநீ அருள் செய்யில் யாதினியல் குறை நீ அருள் செய்யில் ஏசுபிரான் பள்ளி எழுந்தருளாயே. ஆதவன் எழுந்தா ஆரிருள் மறைந்தது அகிலமும் கழிப்பினை அடைவது காணா. ஆதவன் மேரியும் ஒரு பால் வியல் கொடை தந்திடும் வித்தகர் ஒரு பால் விருப்பமாயோ சேப்பு மேரியும் ஒரு பால் வியல் கொடை தந்திடும் வித்தகர் ஒரு பால் அரும்பிய மகிழ்ச்சியில்லாயர்கள் ஒரு பால் அரும்பிய மகிழ்ச்சியில் ஆயர்கள் ஒரு பால் அடியவர் பற்பலர் அடைந்தவர் ஒரு பால். ஆதவன் எழுந்தா ஆரிருள் மறைந்தது அகிலமும் கழிப்பினை அடைவது காணா. ஆதவன்
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக நான் உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு ரட்சிப்பின் வரையறை, டெஃபினேஷன் ஆஃப் சால்வேஷன். இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் ரட்சிப்பு என்றால் என்ன என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிலும் ஒரு சில கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதில், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்கிறார்கள். அல்லது பிறரை பார்த்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் நாம் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டோமா? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு பெற்றால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரலோகத்திற்கு போக முடியுமா என்ற பல கேள்விகள் இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு ரட்சிப்பு என்றால் என்ன அப்படின்றதை நாம் தெளிவாக வேதத்திலிருந்து நாம் படிக்கப் போகின்றோம். இதற்கான எபிரேய வார்த்தை யாசா என்று அழைக்கப்படுகின்றது. அதனுடைய பொருள் ரட்சிக்க, பிரச்சனையில் உதவ, மீட்க, விடுவிக்க, பாவத்திலிருந்து விடுவிக்க. அப்போ இந்த ரட்சிப்பு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப, நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம், நம்மளை ஒருத்தவங்க உதவி செஞ்சு நம்மளை காப்பாற்றுறாங்க, அல்லது நம்மளை மீட்கிறாங்க, அல்லது பாவத்தில் விழுந்த நம்மளை விடுவிக்கிறாங்க. அப்போ இத்தனை வார்த்தைகளும் அடங்கிய ஒரு சொல் தான் ரட்சிப்பு. அப்போ இன்னைக்கு மனிதர்களுக்கு ரட்சிப்பு ஏன் முக்கியம்? அப்போ மனிதர்கள் எதில் விழுந்தார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஆதியிலே ஆண்டவர் ஆதாமியவாளை படைத்த பொழுது ஆதாமியவாள் பாவத்தில் விழுந்தார்கள். அவர்களுக்கு ரட்சிப்பு தேவைப்பட்டது. அப்போ இன்னைக்கு பாவத்தில் விழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் ரட்சிப்பு தேவைப்படுகின்றது. அவன் ரட்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. சரி, இப்பொழுது இந்த ரட்சிப்பு ரட்சிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் கேட்கிறோமே, அப்படி என்றால் என்ன? பாவத்தில் வீழ்ந்த நம்மை அல்லது பாவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை அங்கே யாராவது ஒருவர் நம்மிடம் அன்பாக பேசி அல்லது அவருடைய அன்பின் வாயிலாக நம்முடைய பாவமான பாதையை பரிசுத்தமான பாதையாக மாற்றி அந்த பரலோகத்திற்கு போகக்கூடிய வழியை நம்மளுக்கு உண்டு பண்ணி தருகின்றார். அப்போ ஒரு மனுஷன் பாவத்தில் இருந்தால் யாராவது வந்து அந்த மனுஷனுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி அவனை மாத்தினா ரட்சகர் மாதிரி வந்து என்னை காப்பாத்தினே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் மனுஷன் பாவம் செஞ்சதுனால இந்த உலகத்தில் மரணம் வந்து விட்டது. அப்போ இந்த மரணத்திலிருந்து அங்கே யாராவது ஒருத்தர் ரட்சிக்கணும். மனிதர்களால் மரணத்திலிருந்து இன்னொரு மனுஷனை ரட்சிக்கவே முடியாது. அப்போ தான் என்ன ஆகுது சொல்லி பார்க்குறப்ப, பரலோகத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கிறாரு, நம்முடைய நித்திய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அப்போ அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்து அந்த மரணத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை அவர் வைத்திருக்கிறார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, அவர் எனக்காக வந்தார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படின்றத நான் விசுவாசிக்கிறப்ப, அந்த விசுவாசத்தினால என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்து அவருடைய கிருபையினாலே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தமான பாதையில் நடக்கும் பொழுது நீங்களும் நானும் ரட்சிப்படைந்து அந்த பரலோகத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாறுகின்றோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், நமக்கு எளிதாக இந்த காரியம் புரிந்துவிடும். எபேசியர் 2:8 நான் வாசிக்கின்றேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. நல்ல கவனிங்க, இந்த வேத வசனம் சொல்லுது நம்ம எப்படி ரட்சிக்கப்படுகின்றோம் அல்லது இந்த உலகத்தில் கூட ஒவ்வொரு மனிதரும் எப்படி ரட்சிக்கப்படுகின்றார்கள் என்றால், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த ரட்சிப்புன்ற அந்த ஒரு வார்த்தையில் ரெண்டு வார்த்தைகள் அடங்கக்கூடியதை பார்க்குறோம். நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோம் அல்லது நம்ம எப்படி காப்பாற்றப்படுறோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது கிருபை வருகிறது, இரண்டாவது விசுவாசம் வருகிறது. இப்போ இந்த கிருபை என்றால் என்ன, விசுவாசம் என்றால் என்ன அப்படின்றத தெளிவாய் பார்க்கலாம். கிருபை, இப்போ ஒரு மனுஷன் ஒருத்தர் மேலே கிருபை காண்பிக்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டேன், மன்னிக்க முடியாத ஒரு பாவம் செஞ்சிட்டேன். அப்போ என்னால் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் நினைச்சா என்ன என்னாலையும் பண்ணலாம், ஆனால் அந்த நபர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பாவம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சுட்டு எனக்கு விழ வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கிறார். அப்போ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்மளால் புரிஞ்சிக்க முடியல. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் பாவம் செஞ்சிட்டேன், பாவத்தில் விழுந்துட்டேன், மரணத்துக்கு பாத்திரவானாக இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகள் பாவம் செஞ்சிட்டாங்களே, மரிக்க போகிறாங்களேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்முடைய பாவங்களுக்காக அவர் பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் மரிக்கிறார், மறித்து உயிர் தெழுகின்றார். ஒருவேளை அவர் உயிர் தெல்லாமல் இருந்திருந்தா இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் நம்மளுக்கு இருந்திருக்குமா அப்படின்ற அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்திருக்கும். அப்போ அவர் உயிர் தெழுந்த நிமித்தமாக அவர் சொல்கிறார், சீடர்களை பார்த்து, வானத்தின் மேலும் பூமியின் மேலும் எல்லா இடமும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தோடு அங்கே இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ இந்த ரட்சிப்பு அப்படின்றப்ப என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, இயேசு கிறிஸ்து என்மேல் காண்பித்த கிருபை, பிதாவானவர் என்மேல் காண்பித்த கிருபை. அப்போ இன்னைக்கு நான் நீதிமானாக வாழ்ந்துருந்தனால எனக்கு ரட்சிப்பு கிடைச்சிருமா அல்லது அந்த பரலோகம் கிடைச்சிருமா அல்லது நித்திய ஜீவன் கிடைச்சிருமானா, நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா, நான் எவ்வளவு நீதிமானாய் வாழ்ந்தாலும் எவ்வளவு பரிசுத்தமானாய் வாழ்ந்தாலும் நான் பாவி தான். ஏன் பாவினா, இந்த சரீரம் பாவமான சரீரம், இந்த சரீரம் பாவத்திற்கு ஒத்துப்போன ஒரு சரீரமாக இருக்கிறது. அப்போ அந்த பாவம் அப்படின்ற ஒரு காரியம் என்னுடைய சரீரத்திலே இருக்கிறதின் பிரகாரமாகவும், மனிதனுடைய எண்ணங்கள் நித்தமும் பொல்லாப்பாக இருக்கிறதன் பிரகாரமாகவும், ஒரு மனுஷன் நிச்சயமாகவே நீதிமானாய் மாறுவது கஷ்டம். அவனுடைய சுயத்தினால நீதிமானா மாறுறது கஷ்டம், மாறவே முடியாது. அப்போ அந்த மனுஷன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், என்னுடைய பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து மரிக்கிறார், அப்போ அவருடைய நீதியை நான் பெற்றுக்கொள்கின்றேன். அவருடைய அந்த நீதியை நான் பெற்றுக்கொண்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், அந்த கிருபையினாலே அவர் எனக்கு அதை தராரு, அதை நான் பெற்றுக்கொண்டு நான் நீதிமானாய் மாறுகிறேன். அப்போ இந்த கிருபை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இங்கே தான் வருது. இப்போ இந்த கிருபை யார் தராங்க? இயேசு கிறிஸ்து தரார். நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 3 அதிகாரத்துல, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன். அப்ப பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனா அந்த நித்திய மரணத்திலிருந்து மீட்க யாருடைய கிருபை நமக்கு தேவைப்பட்டது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரமோ. அப்ப அவருடைய கிருபையினால உங்களுக்கு எனக்கு இன்னைக்கு நித்திய ஜீவன் வைக்கப்பட்டு இருக்கிறது. இப்ப இந்த கிருபையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து நம்மேல் அன்பு வைத்ததுனால, நம்ம மறிச்சிருவோம்னு சொல்லி அவர் நினைச்சதுனால, நம்ம மேல அவர் கிருபை வைத்ததுனால, பரலோகத்தின் தேவன் பிதாவானவர் நம்ம மேல கிருபை வச்சதுனால, அவர் என்ன பண்றார், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக மறிச்சு அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் வச்சிருக்கார். அதாவது பரலோகம் வரத்துக்கான வழியை அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப அது அவர் நமக்கு இலவசமா கொடுக்கிறார். அதுதான் கிருபை அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம தகுதி இல்லை அந்த பரலோகத்திற்கு, இருப்பினும் அவர் நமக்கு தரக்கூடியதை தான் நம்ம என்ன பண்றோம், கிருபன்றோம். இப்ப கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப இந்த விசுவாச பகுதிக்கு வரலாம். இப்ப கிருபை நம்ம படிச்சுட்டோம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கிருபை அளிக்கிறார். எப்படி அளிக்கிறார்னா, நீ கவலைப்படாத, உன்னுடைய பாவங்களுக்காக தான் நான் மன்னிச்சேன், உன்னுடைய பாவங்களுக்காகத்தான் நான் மரித்தேன், நீ பரிசுத்தமாய் வாழணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் என்ன பண்ண அப்படின்னு சொன்னா உயிர் தெழுந்தேன். அப்ப அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, உன் பாவத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுன்னு சொன்னா, என்னை விசுவாசி, உன்னை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் நான் தான் அப்படின்றத விசுவாசி அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்றதை பார்க்குறோம். அப்போ அவர் கிருபை வச்சிருக்கிறார், ஆனால் அந்த கிருபையை நான் பெற்றுக்கொள்கிறதுக்கு என்கிட்ட என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து உண்மையிலே என்னுடைய பாவங்களுக்காக தான் அவர் மரிச்சாரு, அவருடைய ரத்தத்தினால தான் என்னுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்படும், அவரால் மட்டுமே நான் நீதிமானாய் மாற முடியும், அவரால் மட்டுமே பரலோகம் வர முடியும்னு சொல்லிட்டு அதை நான் விசுவாசிக்கணும். அப்போ அந்த கிருபை மாத்திரம் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நிச்சயமாக அந்த விசுவாசம் வேணும். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு தேவைன்னு சொல்லிட்டு, அப்போ அதை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாத்தையும் விசுவாசித்து, அவர் தான் நம்முடைய ரட்சகர் அப்படின்ற விசுவாசிக்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நித்திய ஜீவன் கிடைக்குது. இதில் இன்னொரு காரியமும் இருக்குது. இப்போ நான் ஒரு மனுஷனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, அவருடைய கற்பனைகளை நான் கை கொள்ள ஆரம்பிப்பேன், அவரை விசுவாசிக்கிறதுனால, அவரை நம்புறதுனால. இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக மரிச்சார், என்னுடைய பாவங்களுக்காக மரிச்சார், பரலோகத்துக்கான ஒரு வழியை உண்டு பண்ணினார். இப்போ நான் அவரை ஏற்றுக்கிறேன், அவரை விசுவாசிக்கிறேன்னா, நான் மீண்டும் அந்த வழியில் போகக்கூடாது, பாவமான வழியில் போகக்கூடாது. அப்போ இதுதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினால் இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றத உணர வேண்டியதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கும், கண்ணீராக இருக்கும். ரோமர் 6:23 வாசிக்கிறப்ப, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும்போ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துனால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை வரமோ நமக்கு என்னதான், நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி வேதத்தை சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் பிறந்த எல்லோருமே பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். அப்போ பாவம் செய்த நமக்கு அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது 24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், வேதம் அழகாக சொல்லுது, நம்ம எப்படி ரட்சிக்கப்படுறோமா, இலவசமாக இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையினால மீட்கப்பட்டு நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்படுகின்றோம் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்கின்றோம். இப்போ ரோமர் 6:1 வாசிக்கலாம். ஆகையால் என்ன சொல்வோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாமா என்று சொல்லுவோமா? கூடாதே, பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களே. இங்க பவுல் மறுபடியும் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்ப கிருபையினால நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இப்போ அதனால நீங்கள் பாவம் செய்யலாமா, கிருபை தான் இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் பாவம் செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யக்கூடாதே அப்படின்றார். அப்ப நாம நீதிமான்கள் அப்படின்னு சொல்லலாம், என்ன அர்த்தம் அப்படின்றப்ப பாவத்துக்கு மறிச்சு நீதிக்கு நம்ம உயிர்ப்பிக்கிறோம். அதாவது நம்முடைய பாவங்கள் எல்லாம் சிலுவையவே நாம் என்ன பண்றோம்னு சொன்னா ஆணி அறிந்து ஒரு புதிய மனுஷனா நாம் என்ன பண்றோம், பிறக்கிறோம். அப்ப புதிய மனுஷனாய் பிறக்கக்கூடிய நாம ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க பவுல் நமக்கு வலியுறுத்தக்கூடிய காரியத்தை என்ன பண்றோம், நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆண்டவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார் என்று என்ன பண்றோம், நாம பார்க்கின்றோம். இந்த உலகத்திலே இந்த உலகத்தின் காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிய கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம ஒருவேளை கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிவிடும். ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கை சரியான ஒரு பாதையை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது என்று என்ன பண்ணுற நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த ரட்சிப்பு அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்றத நம்ம ஒரு அளவுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னால் புரிஞ்சிருக்கிறோம். இப்போ மேலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு வசனத்தை என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:12-13. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரசங்கிக்கப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்கியவர்களாய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே பவுல் மறுபடியும் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஆண்டு உங்களை ரசிச்சிட்டா ரசிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும். இப்போ கிருபையினாலே நான் விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டேன். அப்போ கிருபையை பெற்றுக்கொண்டோம், அதுக்கடுத்து விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்படுகின்றோம். அப்போ இந்த விசுவாசன்ற வார்த்தையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாக்கோப்பு 2:12 என்ன பண்ணுற நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னை ஏற்றுக்கிட்ட, அப்போ நீ ஏற்றுக்கிட்டனா என்னுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுற நம்ம பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவும் அவர் என்ன பண்ணான்னு சொன்னால், தன்னுடைய பிதாவானவருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். 2:8 வாசிக்கிறப்ப, அவர் மரண பரியந்தமும் தம்மைத்தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மரண பரியந்தமும் அவர் என்ன பண்ணார்னு சொன்னால் தம்மை தாழ்த்தினார் என்று அங்கே பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னு சொன்னால், அவர் பாவமே செய்யலை, ஆனாலும் அவர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக அவர் சிலுவை வரைக்கும் தன்னை தாழ்த்தினார். பிதாவுக்கிட்ட அவர் தாழ்த்தினார். அவர் பிதாவுக்கு சமமாக இருக்கிற பொருளை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா அவருக்கு பிதாவுக்கு நிகரானவராக இருந்தும் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், தம்மை தாமே தாழ்த்தி நமக்காக அவர் அந்த அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்முடைய பாவத்தை நம்ம அறிக்கை செய்து பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்று வெளியே வரணும். அதுதான் கிருபை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், கிருபை விசுவாசம். இப்போ இன்னொரு அடுத்தபடி என்னன்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த பாவத்தை விட்டு வெளியே வந்த நாம் அந்த விசுவாசத்தை கொண்டு, அந்த விசுவாசத்தோடு, அந்த நம்பிக்கையோடு, ஆண்டவர் சொன்ன வார்த்தையோடு, நான் பரிசுத்தமான ஒரு பாதையில் நான் நடந்து செல்றப்ப அந்த பரலோகத்திற்கான பாதை அல்லது பரலோகத்திற்கான காரியம் எனக்காக காத்திருக்கிறது. இதை நாம் சரியாய் புரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் பெற்றுக்கொள்வோம் என்று நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு அநேகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாவம் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கிடையாது. அவங்க நினச்சிடுறாங்க, நான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அவ்வளோதான் நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால் நான் என்ன பாவனாலையும் செய்யலாம், யாருனாலையும் திருடலாம், யாருனாலையும் கொலை செய்யலாம், அல்லது நான் யாரு கூடனாலும் விபச்சாரம் செய்யலான்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒரு சில கூட்டத்தார் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான ரட்சிப்பு என்றால் அது இல்லைங்க. ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்றது இயேசு கிறிஸ்துவுடைய 2வது வருகை வரைக்கும் அது நடைபெற்று கொண்டு தான் இருக்கும். கேட்கலாம், எப்படின்னு கேட்கலாம். ஆமாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் ஒவ்வொரு நாளும் தான் பாவத்தை அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவன் மண்ணிலே போட்டு புதைக்கின்றான். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அவன் தினம் தினம் தன்னுடைய பாவத்தை மண்ணில் போட்டு அவன் புதைக்க வேண்டும். அதே நேரத்தில் வேதத்தை வாசிக்க வாசிக்க அவன் தினம் தினம் தன்னுடைய வாழ்க்கையை அவன் புதுப்பித்துக் கொள்கின்றான். இப்ப எப்படி ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் ஒரே நாள்ல அழகான சிலையா மாறிடுதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. அப்ப அந்த மரத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, தினமும் அதை செதுக்குவாங்க, உள்ள அடிப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, தினமும் செதுக்குவாங்க. அப்ப அந்த மரம் தினமும் செதுக்கப்படுகின்றது, தேவையற்ற காரியங்கள் அகற்றப்படுகின்றது. அப்ப அது என்ன சொன்னா ஒரு முழுமையான ஒரு வடிவத்திற்கு வருகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட, இன்னைக்கு நான் ஒரு பாவத்தை செஞ்சு அந்த பாவத்துக்கு அறிக்கை செஞ்சு நான் ஆண்டுகிட்ட சொல்லிட்டேன்னா அந்த பாவத்தை நான் மீண்டும் செய்யக்கூடாது. அப்ப தினம் தினம் நான் வேதத்தை படிக்க படிக்க என்னுடைய பாவமான சுபாவம் என்னை விட்டு போய்கிட்டே இருக்கும், என்னை விட்டு போயிட்டே இருக்கும். ஒருவேளை நான் பொய் சொல்றேன்னா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், ஆனா இயேசு கிறிஸ்து ஏற்றுக் கொட்டுற உடனே அந்த பாவத்தில நான் விட்டுட்டு இருக்கலாம், ஆனா எனக்கு வேற ஏதாவது காரியங்கள் இருக்கலாம். அப்ப எனக்குள்ள இருக்கிற காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் சொன்னா முழுமையாக என்னை விட்டு அகண்டு போயிடும். அப்ப நான் எதுக்கு ஆயத்தமாயிரும்னா ஆண்டுடைய இரண்டாவது வருகைக்கு ஆயத்தமாகி விடுவோம். ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நீங்கள் ஆண்டருடைய வார்த்தையினாலே ரட்சிக்கப்படும்படி ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரார். அவரை நாம் நம்புவோம், அவர் நம்மை நடத்துவார். கண்களை முடிச்சவும் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட அனைவரும் ஆசீர்வதிங்க, உங்களுடைய தேவைகளை சந்தித்து கர்த்தர் நடத்துங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே நாங்கள் ரட்சிக்கப்படவும் பரிசுத்தமாய் வாழவும் கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமென்.
இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.